আসসালামু আলাইকুম ওয়া রাহমাতুল্লাহি ওয়া বারাকাতুহু। হামদান লিমান খালাকাল ইনসান ওয়া আল্লামাহুল বায়ান ওয়া সালাতু ওয়া সালামু আলা রাসূলিল্লাহ ওয়া আলা আলিহি হিযবিল্লাহ ওয়া আসহাবিহি জিনদিল্লাহ ওয়া বাদ। ফাকাদ ক্বালা আল্লাহু তাআলা ফিল কুরআনিল আযীম ওয়াল ফুরকানিল মাজীদ আউযু বিল্লাহি মিনাশ শাইতানির রাজীম বিসমিল্লাহির রহমানির রহিম ইন্নাদ দীন ইনদাল্লাহিল ইসলাম। சங்கைக்குரிய பெருமக்களே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமாக. அல்லாஹும் அவனது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று நமக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்ந்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்ந்து நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்தை செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக, ஆமீன். கண்ணியத்திற்குரியவர்களே, அருளாளின் அல்லாஹுவின் திருத்தூதர் அன்னலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய அருமந்த தோழர்களை பின்பற்றி ஒழுகிய சத்திய தாபியின்கள் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று குறிப்புகளிலிருந்து இன்றைய தினத்தில் சைதுனா முஹம்மது இப்னு வாசிஇனில் அஸ்தியி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய வரலாற்று குறிப்பை நாம் பார்க்க இருக்கிறோம். அவர்களுடைய காலத்திலே அவர்கள் ஜாஹிதீன்களினுடைய ஷேக் என்று வாழ்த்தப்பட்டவர்கள். சைதுனா மாலிக் இப்னு தீனார் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இவர்களை குறித்து சொல்லும் பொழுது, லில் உமராயி குர்ராவுன் ஒலில் அக்னியாயி குர்ராவுன் வைன்ன முஹம்மது பின வாசிஇன் லமின் குர்ராயி ரஹ்மான். குர்ஆனை ஓதி காட்டக்கூடிய காரிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள். மிக இனிமையாகவும் அழகாகவும் ஓதக்கூடிய அற்புதமான காரிகள் இருக்கிறார்கள். ஆனால் அந்த காரிகளை மூன்று விதமாக பிரிக்கிறார்கள் மாலிக் இப்னு தீனார் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். உமராக்கள் என்று சொல்லக்கூடிய அமீர்களுக்கு அதிகாரிகளுக்காக ஓதி காட்டக்கூடிய குர்ராக்கள் காரிகளும் இருந்திருக்கிறார்கள். அவர்களுடைய சபையிலே ஓதுவது, மற்ற இடங்களில் ஓதுவது இல்லை. அந்த அரசபையிலே வந்து அமர்ந்து ஓதுவது, ஜனாதிபதிக்கு முன்னால் ஓதுவது, அதிகாரிகளுக்கு முன்பாக ஓதுவது, கவர்னர்களுக்கு முன்பாக ஓதுவது, இப்படி ஓதக்கூடியவர்கள் இருந்தார்கள். ஒலில் அக்னியாய் குர்ராவுன் இன்னும் சில காரிகள் இருந்தார்கள். அவர்கள் செல்வந்தர்களுக்காக ஓதுவார்கள். அப்படியும் சில காரிகள் இருந்தார்கள். ஆனால் நாம் இப்போது சொல்லக்கூடிய வரலாற்று நாயகர் முஹம்மது இப்னு வாசிஇ ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், வைன்ன முஹம்மது இப்னு வாசிஇன் அவர்களும் ஒரு காரியாக இருந்தார்கள். யாருக்காக தெரியுமா? லிமன் குர்ராயி ரஹ்மான், அல்லாஹ்வுக்காக ஓதக்கூடிய காரிகளில் உள்ளவர்கள் அவர்கள் என்று சையிதுனா மாலிக் இப்னு தீனார் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அப்படிப்பட்ட வாசிஇனில் அஸ்தி என்று சொல்ல இப்னு வாசிஇனில் அஸ்தி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், சைதுனா சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அவர்களுடைய ஆட்சி காலம் அமீர் முமினீனாக இருக்கிறார்கள். அவர்களுடைய ஆட்சியிலே ஹுராசானினுடைய அதிகாரியாக இருந்த யசீத் இப்னு முஹல்லப் இப்னு அபி சுஃப்ரா என்று இப்னு முஹல்லப் இவர் அதிகாரியாக இருக்கிறார். இவருடைய தலைமையிலே 100,000 பேர் படை திரண்டு யுத்தக்களத்திற்கு செல்ல வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஈரானினுடைய பகுதியில் இருக்கக்கூடிய தபரிஸ்தான், ஜுர்ஜான் என்ற பகுதிகளை வெற்றி கொள்வதற்காக அவர்கள் செல்லுகிறார்கள். அப்படி சென்ற படையிலே சைதுனா முஹம்மது இப்னு வாசிஇனில் அஸ்தி ரழியல்லாஹு தஆலா அன்ஹு பசரி, பசரா ஊரை சார்ந்தவர்கள், ஈராக்கை சார்ந்தவர்கள், அவர்களும் அதிலே இடம்பெற்றிருக்கிறார்கள். ஆனால் இவர்களை முஹம்மது இப்னு வாசிஇல் அஸ்தி என்று சொல்வதை விட ஆபிதுல் பசரா என்று சொன்னால் மக்களுக்கு சட்டென்று விளங்கிக் கொள்ளும். ஜெயினுல் ஃபுகஹா என்று சொன்னால் சட்டென்று விளங்கிக் கொள்ளும். ஃபுகஹாக்களிலே மிக தேர்ந்தவர் என்று, ஆபிதுல் பசரா பசராவிலேயே மிகப்பெரிய வணக்கசாலி என்று சொன்னால் மக்களுக்கு விளங்கிக் கொள்ளும். அப்படிப்பட்ட சிறப்பு பெயர்களை கொண்டவர்களாக சைதுனா முஹம்மது இப்னு வாசிஇ ரழியல்லாஹு தஆலா அவர்கள் இருந்தார்கள். இவர்கள் சைதுனா அனஸ் இப்னு மாலிக் ஹாதிம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஹாதிமாக இருந்த அனஸ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களினுடைய மாணவராக இருக்கிறாங்க. இந்த படையிலே கலந்து கொண்டு அவங்க யுத்த களத்திற்கு செல்கிறார்கள். ஈரானில் இருந்த அந்த பகுதிகளை எல்லாம் ஜுர்ஜான் இந்த பகுதியெல்லாம் வெற்றி கொண்டதற்கு பிறகு துருக்கியை நோக்கி அந்த படை திரும்புகிறது. அந்த துருக்கியை நோக்கி திரும்பக்கூடிய அந்த படையினுடைய தளபதியாக அவர்களே இருக்கிறார்கள், இப்னு முஹல்லபே இருக்கிறார். அந்த படையிலே ஒரு பிரஜையாக வீரராக இவர்களும் கலந்து கொள்கிறார்கள். ஆனால் கொஞ்சம் வயசு அதிகம்தான் அவர்களுக்கு. அப்படி துருக்கி பகுதிக்காக வேண்டி துருக்கியில் இருக்கக்கூடிய திஹிஸ்தான் என்று சொல்லக்கூடிய பகுதியிலே யுத்தம் நடத்த வேண்டிய நிலை ஏற்படுகிறது. ஆனால் அந்த பகுதியில் உள்ள வீரர்கள் எப்படிப்பட்டவர்கள், ரொம்ப வலிமை, எண்ணிக்கையிலும் கூட இருக்கிறாங்க, வலிமையாகவும் இருக்கிறாங்க. ஆனால் அந்த வீரர்கள் இருக்கக்கூடிய கோட்டை இருக்கிறது அல்லவா, இயல்பாகவே மலைகளாக அமைந்திருக்கிறது, இயற்கையான கோட்டைகளாக அமைந்திருக்கிறது. எனவே அவ்வளவு இலகுவாக அந்த படைகளை நெருங்க முடியவில்லை இவர்களால். யுத்தம் இடையிடையாக நடக்கிறது, கடுமையான யுத்தம் நடக்கிறது. அவர்கள் மலை குகைகளிலே இருந்து வந்து தாக்குகிறார்கள். எந்த பகுதியிலிருந்து திடீரென்று வருவார்கள் என்று யோசிக்க முடியாத அளவிற்கு பல பகுதிகள் அவர்களுக்கு இருந்தது. அந்த பகுதியும் வீரர்களுக்கு எதிரிகளுக்கு நல்ல பழக்கமான பரிச்சயமான பகுதியாக இருந்ததின் காரணத்தினால் அவர்கள் எந்த நிலையிலும் வந்து தாக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். எனவே இப்படிப்பட்ட நிலையிலே கொஞ்ச காலம் ஓடிக்கொண்டே இருக்கிறது யுத்தம் நடப்பதும், அந்த யுத்தம் நடந்ததுக்கு பிறகு மலை குகைக்குள்ளே போய் அவர்கள் ஒளிந்து கொள்வதும் இப்படியாக நடக்கிறது. ஒரு முடிவுக்கு வராத நிலையிலே இப்படி போய்கொண்டு தொய்வாக இருக்கிறது. ஆனால் அவர்கள் மிகவும் வலிமையாக இருந்தார்கள். இந்த வீரர்கள் சோர்வு அடையும் பொழுதெல்லாம் சைதுனா முஹம்மது பின் வாசிர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வந்து அவர்களுக்கு ஈமானினுடைய செய்திகளை எடுத்துச் சொல்வார்கள். யுத்த களத்திலே நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வீரர்களும் கலந்து கொண்ட நிகழ்வுகளை எடுத்து போதிப்பார்கள். மிக அருமையாக போதிப்பதை கேட்டு அந்த வீரர்களுடைய சோர்வு நீங்கி போய்விடும். லா இலாஹ இல்லல்லாஹ் என்று முழங்குவார்கள். அதோடு மாத்திரம் அல்லாமல் அவர்கள் திக்ர மஜ்லிஸையும் நடத்துவாங்க. அந்த திக்ர மஜ்லிஸிலே வந்து கலந்ததும் இந்த வீரர்களுக்கு ஏற்பட்டிருந்த களைப்பு சோர்வு எல்லாம் நீங்கி போய்விடும். புதிய தெம்புடனே அவர்கள் செயல்பட ஆரம்பிப்பார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே சண்டை நடந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் யுத்த களத்திலே சில சமயம் அந்த எதிரிகளினுடைய மூர்க்கமான தாக்குதல்களை சமாளிக்க முடியாமல் முஸ்லிம்கள் பின்தங்குவார்களே. ஆனால் இங்கிருந்து சப்திப்பார்கள், இவங்களுடைய சப்தம் கொஞ்சம் உயர்ந்தது, யா ஹைல் அல்லா இர்கபி, அல்லாவினுடைய குதிரையே வாகனித்து போ, முன்னேறி போ அப்படிம்பாங்க. இந்த சத்தம் முஹம்மது இப்னு வாசிர் ரழியல்லாஹு தன்னுடைய சத்தம் காதில் விழுந்தாலே போதும் வீரர்கள் விரைந்து செல்ல ஆரம்பிப்பார்கள். அப்படி அவர்களுடைய துணியிலே ஒரு ஈர்ப்பு சக்தி இருந்தது, இரும்பு சக்தியும் இருந்தது, வல்லமை அவர்களிடத்தில் இருந்தது. அப்படி ஒரு சப்தத்தை கேட்டதும் அந்த வீரர்கள் கிளர்ந்தெழுவார்கள். முஸ்லீம் வீரர்கள் வேகமாக தாக்க ஆரம்பிப்பாங்க. எந்த அளவிற்கு என்று சொன்னால், கடும் வெயில் காலத்திலே தாகம் ஏற்பட்ட போது தண்ணீர் இல்லாது தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு குளிர்ந்த நீரோடை தெரிந்தது என்று வையுங்கள். அங்கே அந்த தாகித்த மனிதன் எவ்வளவு விரைவாக செல்வானோ அதுபோன்று முஹம்மது இப்னு வாசிர் ரழியல்லாஹு தஆலா அவர்களுடைய சப்தத்தை கேட்டதும் இந்த இஸ்லாமிய வீரர்கள், முஸ்லிம் வீரர்கள் அந்த மாரக்காவில் அந்த யுத்தம் தளத்திலே களத்திலே மிக விரைந்து சிங்கம் போல் பாய்வார்கள். இப்படிப்பட்ட நிலையிலே அந்த துருக்கி யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கட்டத்தில் அந்த யுத்த களத்திற்கு முன்பாக எல்லாரும் அணிவகுத்து நிற்கிறாங்க, ரெண்டு வகுதியிலும். அந்த சமயம் ஒரு வீரன் முன்னால வர்றான், துருக்கி வீரர் ஒருவன். அவனுடைய உயரம், அவனுடைய பருமன், அவனுடைய உடம்பிலே இருந்த அந்த வலிமை, இவைகளை பார்த்த முஸ்லிம்கள் கொஞ்சம் அதிர்ந்து போனார்கள். இது என்ன, இது ஒரு மலையே அப்படி அசைந்து கலந்து வருவது போன்று இருக்கிறது என்று அவர்கள் சற்று அஞ்சினார்கள். அவனை விட சொல்ல அவனை பற்றிய தகவல்கள் ஏற்கனவே முஸ்லிம்களுடைய காதல விழுந்திருக்குது. அவனை விட வலிமையானவன் இந்த யுத்த களத்தில் யாரும் இல்லை என்று. மிகவும் மூர்க்கமாக தாக்கக்கூடியவன், எவ்வளவு பெரிய வீரர்களாக இருந்தாலும் தூக்கி எறிந்துவிடக்கூடியவன், உடம்பிலே அவ்வளவு சக்தியையும் வல்லமையும் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். தைரியமும் அவனுக்கு அப்படிப்பட்டது. சில பேருக்கு உடம்புல சக்தி இருக்கும், ஆனா பயம் இருக்கும். சில பேருக்கு தைரியமா இருப்பாங்க, ஆனா உடல்ல சக்தி இருக்காது. ஆனால் இவனுக்கு இரண்டும் இருந்தது, சக்தியும் இருந்தது, தைரியமும் இருந்தது. அதே சமயம் யுத்தம் நடத்தக்கூடிய ஆற்றலும் அவனுக்கு இருந்தது, அந்த வல்லமையும் இருந்தது. இப்படிப்பட்ட அந்த மலை கலண்டு வருவது போன்று வரக்கூடிய அந்த மனிதனை பார்த்து முஸ்லிம்கள் பயந்தாங்க. ஆஹா, இவனை பத்தா மக்கள் பேசி இருக்கிறாங்க. அவன் சொன்னான், என்னோடு மோதக்கூடியவர்கள் உங்களை யாராவது இருக்கிறாங்களா? வாங்க, என்னோட தனி ஒற்றைக்கு ஒத்த மோதி பாருங்கள். இஸ்லாமியர்கள் எதற்கும் துணிந்தவர்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொள்கிறார்களே, பார்ப்போம் என்னோடு மோதுவதற்கு நீங்கள் தயாரா என்று கேட்ட போது எல்லாரும் அமைதி ஆயிட்டாங்க. ஒத்தரும் முன்னுக்கு வர்றதுக்கு தயார் இல்லை, எல்லாம் பம்பி போய் நிக்கிறாங்க. இவனோடு போய் மோதுவது அவனை பார்த்தாலே பயமா இருக்கு, அவ்வளவு பெரிய பெருந்தோற்றத்தோடு இருக்கிறான். அந்த சமயத்தில் யாரும் போக இல்லைன்னா அங்கிருந்து என்ன செஞ்சாங்க, சைதுனா முஹம்மது பின் வாசியல் அஸ்தி ரதி அல்லாத்தன பெரிய வயசுல மூத்தால் அவங்க எழும்பி வர்றான், நான் வருவதற்கு தயார்ன்ட்டா. இஸ்லாத்தினுடைய கௌரவத்தை கண்ணியத்தை பாதுகாப்பதற்காக, முஸ்லிம்களினுடைய மரியாதையை ஐசத்தை பாதுகாப்பதற்காக அவர்கள் கிளம்பி வந்தார்கள். அவங்க என்ன எழும்பி வந்ததை பார்த்ததும் அந்த படையில இருந்த ஒரு வீரர் ஓடி வந்தார். இல்லை பெரியவங்களே, நீங்க போக கூடாது, நான் போறேன், எனக்காக நீங்க துவா செய்து, எனக்கு நீங்க துவா செய்தால் போதுமானது, நீங்க உங்களுடைய அந்த உங்களுக்கு கிடைத்த வாய்ப்பை எனக்காக நீங்கள் விட்டு தாருங்கள், நான் மோதுகிறேன், நீங்கள் செல்ல வேண்டாம் என்று கேட்டதும் அவர்கள் சரி பரவாயில்ல செல் என்று சொன்னார்கள். ஆனா நீங்க எனக்காக துவா செய்யும், உங்களுடைய துவா மாத்திரம் எனக்கு இருந்தால் போதுமானது என்று அவர்களும் துவா செய்து அனுப்பினார்கள். அல்லாஹ் உன்னை வெற்றியாளனாக திருப்பி அனுப்புவான், தைரியமாக செல் என்று துவா செய்யறாங்க. அவன் போயிட்டாங்க, இவங்க கையை உயர்த்திட்டான், அந்த வீரர் செல்கிறார், இவர்கள் கையை உயர்த்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கே அந்த படை தளபதியாக இருக்கக்கூடியவருக்கும் தெரியும் இவங்களுடைய துவா வந்து மிகவும் மக்பூலானது, கபூலாக கூடியது என்று. யசீத் பின் முஹல்லப், அந்த யசீத் பின் முஹல்லபுக்கு தெரியும் இவர்களுடைய துவா மக்பூலானது என்று. எனவே தன்னோடு எப்போதும் வைத்திருக்க வேண்டும், இவங்க நம்ம படையிலேயே இருக்கணும் என்று விரும்பக்கூடியவர்கள். அவர்களுடைய துவாக்களின் மூலமாக நிறைய வெற்றிகளை தனக்கு கிடைத்திருக்கிறது என்பதெல்லாம் அவன் அவர்கள் அறிந்திருக்கிறார்கள், அந்த தளபதி அறிந்திருக்கிறார். எனவே இவங்க துவா செய்யறாங்க, அந்த வீரர் முன்னே செல்கிறார், அவன் தைரியமாக நிற்கிறான். இரண்டு பக்கத்தினுள் இருக்கக்கூடியவர்களுடைய இதயங்கள் எல்லாம் படபடக்கிறது, கண்கள் எல்லாம் கூர்மையாக பார்த்து கொண்டிருக்கிறது, என்ன நடக்கப் போகிறதோ தெரியவில்லையே இருவருக்கு மத்தியிலே. ஆனால் அவன் நினைத்தால் இந்த முஸ்லாமிய முஸ்லிம் இளைஞரை மிக லேசாக சாய்த்து விடுவான் போன்றிருக்கிறது, அவ்வளவு உடல் உறுதியும் வலிமையும் அல்லவா அவனுக்கு இருக்கிறது என்றெல்லாம் பலவிதமான கற்பனையோடு சில பேர் நினைக்கிறார்கள், என்ன யானையை கூட ஒரு எறும்பு வீழ்த்தி விடுகிறது, இந்த முஸ்லிம் வீழ்த்தி விட முடியாதா என்றெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டு பக்கமும் அமைதியாக இருந்து அந்த காட்சியை பார்க்க ஆரம்பிக்கிறார்கள். இருவருக்கும் மத்தியிலே யுத்தம் நடக்க ஆரம்பித்தது. கடுமையான மோதல், நீண்ட நேரம் மோதியும் கூட யாரும் விழவில்லை, அவ்வளவு இருவரும் ஒருவருக்கு அவருக்கு இவர் இவருக்கு அவர் சமமாக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார்கள். நீண்ட நேரம் ஆகியது. கடைசியில் ஒரு கட்டத்திலே வேகம் அதிகரித்து இருவரும் ஓங்கி தாக்குகிறார்கள். இருவர் மேலும் அவர்களுடைய வாழ்படுகிறது, இவருடைய வாழ் அவர் மேலும், அவர் மேல் இவருடைய வாழ்படுகிறது. ஆனால் என்ன நடந்தது என்று கேட்டால், அந்த துருக்கி வீரருடைய அந்த வாழ் இவர்கள் மீது பட்ட போது பட்ட இடம் இவர்கள் கவசம் அணிந்த இடத்திலே பட்டது, இவர்களுடைய மேல படல, கவசத்தின் மேல் பட்டது. ஆனால் இந்த முஸ்லிம் இளைஞர் அடித்த இடம் அவனுடைய தலையினுடைய நெற்றி பகுதியிலே அடித்து இந்த தலையினுடைய இந்த பகுதியை கலற்றி விட்டது, அவன் அந்த இடத்திலே சாய்ந்து விட்டான். தக்பீர் முழக்கத்தோடு இவர்கள் வந்தார்கள். திரும்பி அந்த இளைஞர் வருகிறார், எல்லோருக்கும் தெரியும், குறிப்பாக இந்த தளபதிக்கு யசீத் பின் முஹல்லப் விளங்கிக் கொண்டார், நிச்சயமாக இவர் வெற்றி பெறுகிறார் என்று சொன்னால் இவ்வளவு பெரிய வீரரோடு இந்த இளைஞர் வெற்றி பெறுகிறார், அவருடைய சக்தி அல்ல, அல்லாஹ் முஹம்மது இப்னு வாசி ரதி அல்லாஹ் தன்னுடைய துஆவை அங்கீகரித்து அவர்களுக்கு வெற்றியை கொடுத்திருக்கிறான் என்று அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். மற்றவங்களுக்கு அது தெரியும், இவங்களுடைய துஆ செய்து அது வெற்றியாக இருக்கும் என்று. அவ்வளவு பெரிய மக்பூல் துஆவாக, முஸ்தஜாபு துஆவாக இருந்தவர்கள் தான் செய்தார் முஹம்மது இப்னு வாசி அஸ்தி ரதி அல்லாஹு தஆலா அவர்கள். சங்கையான பெருமக்களே, அதற்கு பிறகு யுத்தம் மீண்டும் ஆரம்பித்தது. யுத்தம் ஆரம்பித்ததற்கு பிறகு அந்த பெரிய வீரனே கீழே விழுந்ததற்கு பிறகு துருக்கி வீரர்களுடைய கல்வில பயம் வந்துருச்சு, முஸ்லிம்களினுடைய உள்ளத்திலே அல்லாஹ் இஸ்ஸத்தை போட்டான், அவர்களுடைய இதயத்திலே தைரியத்தை கொடுத்தான், அவர்கள் கடுமையாக தாக்க ஆரம்பித்தார்கள். இவர்களுடைய துஆவின் பொருட்டால் அத்தோடு நம்ம இடத்திலே ஒரு துவா அங்கீகரிக்கக்கூடிய ஒரு மகான் இருக்கிறார் என்ற எண்ணமும் இவர்களை வேகமாக தாக்க வைத்தது. அந்த தாக்கத்து தாக்குதலுக்கு முன்பாக துருக்கி வீரர்கள் தாக்கு பிடிக்க முடியாமல் சிதற ஆரம்பித்தார்கள். கடைசியிலே அந்த துருக்கி தளபதி ஒரு செய்தி அனுப்பினார், இந்த முஸ்லிம் தளபதி இடத்திலே நான் உங்களோடு ஒப்பந்தம் செய்து கொள்கிறேன், சண்டையை நான் நிறுத்திக் கொள்கிறேன், உங்களுக்கான நான் நஷ்ட ஈடை தந்து விடுகிறேன், இந்த யுத்தத்திலே நீங்கள் எதை இழந்தீர்களோ அவ்வளவு நான் என்ன செய்யறேன் தாரேன், நீங்கள் என்ன கனிமத்து பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டீர்களோ அதான் உங்களுக்கு தான், அதற்கு மேலும் நான் நஷ்டஈடு தருவதற்கு தயாராக இருக்கிறேன், 700,000 திருகங்களை தருகிறேன், வேறு என்ன வேண்டும் என்று கேட்டபோது அவர்கள் சொன்னார்கள், 400 ஆடுகள் இன்றைய உணவுக்காக தேவை, அது மாத்திரமல்ல நீங்கள் என்ன செய்ய வேண்டும், இவ்வளவு தங்கங்கள் தர வேண்டும், இவ்வளவு பொருள் தர வேண்டும், இவ்வளவு வெள்ளி பதக்கங்கள் தர வேண்டும், இவ்வளவு பட்டாடைகள் தர வேண்டும், அதையெல்லாம் இத்தனை 400 வீரர்களுடைய தலையிலே ஒரு தட்டை வைத்து அதிலே வைத்து நீங்கள் கொடுத்து அனுப்ப வேண்டும், அந்த 400 வீரர்களும் எங்களுடைய கைதிகளாக இருப்பார்கள் என்றெல்லாம் சொல்ல என்ன சொல்லப்பட்டதோ அவை அனைத்தையும் அவர் என்ன செய்தார், அந்த தளபதி ஒத்துக்கொண்டார், ஏன்னா இல்லைனா நம்ம ஆள் அட்ரஸ் எல்லாம் ஆக்கிடுவாங்க முஸ்லீம்கள் என்று புரிந்து கொண்டு முஸ்லீம்களோடு இணக்கம் செய்து கொண்டார். சங்கைக்குரிய பெருமக்களே, அதற்கு பிறகு நிறைய எக்கச்சக்கமான கனிமத்து பொருள் கிடைத்தது, இந்த பொருள்களும் எல்லாம் வந்து சேர்ந்தது. அப்படி வந்து சேர்ந்ததற்கு பிறகு அந்த கனிமத்து பொருள்களை எல்லாம் பங்கு வைக்கிறான், தளபதி பங்கு வைக்கிறார், எல்லாம் பங்கு வைத்து முடிந்ததற்கு பிறகு அதுல முஹம்மது இப்னு வாசில் அஸ்தி அவர்கள் இல்ல, பங்கு வைக்கும் பொழுது அவங்க தனியா என்ன செஞ்சிட்டாங்க, ஆளை காணல, இவருக்கு தெரியும் தளபதிக்கு அவங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க எங்க இருப்பாங்க, அதை பத்தி அவங்க கண்டுகிட இல்ல. எல்லாம் பங்கு வைத்ததற்கு பிறகு ஒரு பையிலிருந்து ஒரு கிரீடத்தை அப்படி தூக்குறார் தளபதி, தூக்கி இத பாருங்க வீரர்களை பார்த்து காட்டினோட வீரர்கள் ஆண்டு வாயை பொழந்துட்டான், சுபஹானல்லாஹ், இது என்ன கிரீடமா, முழுக்க முழுக்க தங்கத்தால் பல கிலோ இருக்கும் தங்கத்தால் செய்யப்பட்டு மாணிக்கம் மரகதங்கள் வைரங்கள் வைடூரியங்கள் என்று எல்லா விதமான விலை கூடிய கற்கள் அதிலே பதிக்கப்பட்டிருக்கிறது, அப்படியே ஜொலிக்கிறது, அதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனார்கள். இதை பார்த்து ஆச்சரியப்படாதவர்கள் உங்களில் யாராவது இருக்கிறார்களா? இல்லை தளபதி, யார் ஆச்சரியப்படாமல் இருக்க முடியும், யாராவது இதிலிருந்து இதுக்கு இதுல எங்களுக்கு விருப்பம் இல்லை என்று சொல்வதற்கு உங்களை யாராவது தயாரா, அப்படி யாரும் சொல்ல முடியாது. இந்த உம்மத்தை முஹம்மதியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்திலே இந்த இதை வெறுக்காட்டாலும் பரவாயில்ல, விரும்பாதவர்கள் யாரா இருப்பாங்களா, இருக்க மாட்டாங்க, சரி விரும்பாதவர்கள் இல்லை வெறுக்கக்கூடியவர்கள் யாரா இருப்பாங்களா, இதை யாரும் வெறுக்க மாட்டாங்க, இதை விரும்பாதவங்க யாரும் இருக்க முடியாது. ஏன்னா இது ஒரு நல்ல விஷயம், ஒரு பொருள், அந்த பொருளை விரும்புறதுங்கிறது ஒன்னு தப்பு இல்ல, மார்க்கத்துல தடையும் இல்லை, ஆகவே ஆனால் இதை பார்த்ததுமே அதனுடைய அழகும் அதனுடைய வடிவும் அதை செய்திருக்கக்கூடிய அமைப்பும் எல்லாருடைய சிந்தனையும் கவனத்தையும் ஈர்க்கத்தான் செய்கிறது, இதை யாரும் என்ன செய்ய முடியாது, மறுக்க முடியாது. இந்த பூமியிலே இதை வெறுக்கக்கூடியவர்களோ இதை வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்களோ யாரும் இருக்க மாட்டாங்க. அப்படியா, சரி என்று சொல்லிட்டு இப்ப கேட்கிறார் தளபதி தன்னுடைய உதவியாளரை அழைத்து சொன்னார், ஐனம் முஹம்மது இப்னு வாசில் அஸ்தி, முஹம்மது இப்னு வாசில் ரழியல்லாஹு அவங்களை எங்கே பார்த்தா அந்த கூடத்தில் இல்ல, அந்த வீரர்களுக்கு மத்தியில் இல்ல, நான் போய் பார்த்து கூட்டிட்டு வர்றேன்னு போனான். அவர் நேரம் அவங்களுடைய கூடாரம் கொஞ்சம் தள்ளி இருக்குது, ரெண்டு மூணு தெருக்களை வேற தாண்டி போகணும், எல்லாம் தாண்டி போய் அந்த கூடாரத்தில் பார்த்தா அவர்கள் நின்று வணங்கி கொண்டிருக்கிறார்கள். இவர் இந்த வந்தவர் அமைதியாக இருக்கிறார், அவங்க தொழுகை முடியவரையும் காத்திருந்து தொழுகை முடிந்ததும் அவர்கள் துவா செய்கிறார்கள். துவாவும் முடிந்ததற்கு பிறகு கிட்டே அமர்ந்து, பெரியவங்களே உங்களை தளபதி அழைக்கிறார், தாங்கள் வர முடியும் என்றால் வரலாம் என்று சொன்னதும், அதற்கு என்ன தளபதி அழைச்சா நான் வரத்தானே செய்யணும், நான் அவருக்கு கட்டுப்பட்ட ஒரு வீரர் தானே, நான் வருகிற படையில உள்ள சாதாரண ஒரு வீரன் தானே வர்றேன் என்று சொல்லி வந்ததும் அங்கே எல்லா வீரர்களும் அமர்ந்திருக்கிறார்கள். வீரர்கள் எல்லாம் அமர்ந்திருக்க சைதுனா முஹம்மது இப்னு வாசில் அஸ்தி ரழியல்லாஹு தான் அவர்கள் அங்கிருந்து வர்றாங்க. வந்ததும் தளபதி எழுந்து நின்று அவர்களுக்காக அந்த இடத்தை உட்கார வச்சு தனக்கு பக்கத்திலே உட்கார்ந்து இருவரும் உட்கார்ந்துகிட்டாங்க. உட்கார்ந்து சொன்னாங்க, பெரியவர்களே இத பாருங்க, இந்த கிடைத்த கனிமத்து பொருட்கள் அவர்களிடம் வந்த பொருட்கள் அரசாங்கத்துக்கு சேர வேண்டியதை எல்லாத்தையும் ஒதுக்கிட்டோம், கலீஃபாட்ட நாங்க அனுப்பணும் சுலைமான் பின் அப்துல் மலிக், அதற்கு உண்டான ஹக்குகளை ஒதுக்கிவிட்டு வீரர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனிமத்து பொருட்களை எல்லாம் நான் பங்கு வைத்து கொடுத்து விட்டேன், உங்களுக்கு மட்டும்தான் பாக்கி இருக்குது, இதுதான் உங்களுடைய பொருள் என்று சொல்லி அந்த கவசத்தை அந்த கிரீடத்தை தூக்கி கொடுக்கிறாங்க, இதுதான் உங்களுடையது, இதுதான் உங்களுடைய ஹக்கு என்று சொன்னதும், இது எந்த ஹக்கா, ஆமா நாம் நசீபிக்காந்த, ஆமா இது உங்களுடைய பங்கு இல்லவா, உங்களுடைய பங்கு நான் இதை தர்றேன் இந்த பிடிங்க அப்படின்னு கொடுக்கறான். லா ஹாஜத் லீ பிஹா அய்யுல் அமீர், தளபதி அவர்களே இதுல எனக்கு எந்த ஹாஜத்தும் இல்லை, ஓ ஜுசியத்தை வையாகும் அன்னி ஹைரா, நான் உங்களுக்கும் இந்த மக்களுக்கு நான் என்ன செஞ்சுக்கிறேன், நன்றியை சொல்லிக்கிறேன், எனக்காக வேண்டி இவ்வளவு பெரிய பொருளை நீங்க தர்றதுனால நான் என்ன செஞ்சுக்கிறேன், நன்றியை சொல்லிக்கிறேன், ஆனா எனக்கு இதுல தேவையில்லை, நீங்க என்ன செஞ்சுக்கலாம். இந்த அமீர் என்ன செஞ்சார்னு கேட்டா, இந்த தளபதி அக்ஸம் பெரியவர்களே இதை நீங்கள் எடுக்க வேண்டும், உங்களுக்குரிய ஹக்கை நீங்கள் பெற வேண்டும் என்று அல்லாவின் மீது சத்தியம் செய்கிறார். சத்தியம் செஞ்சிட்டார், சத்தியம் செஞ்சா ஒண்ணும் செய்ய முடியாது. அப்படியா, சரி கையில எடுத்தாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் போயிட்டாங்க, கிளம்பி போயிட்டாங்க. கையில அப்படி தூக்கிட்டு போறாங்க, ஏதோ ஒரு பைய கத்திரிக்காய் மாங்காய் வாங்குற மாதிரி ஒரு பைய எடுத்துட்டு போற மாதிரி தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க கூடாரத்திலிருந்து இதை விட்டு அந்த பகுதியை விட்டு வெளியில, அந்த மைதானத்தை விட்டு வெளியில போனதுக்கு பிறகு முக்கியமான ஒரு நபரை அணைத்து தளபதி சொல்கிறார், அவருக்கு பின்னால நீங்க போங்க, இந்த ஷேக்குக்கு பின்னால போங்க, அவர் என்ன செய்கிறார் என்பதை எல்லாம் நீங்க பார்த்து எப்படி நடந்து கொள்ள வேண்டுமோ அப்படி நடந்து கொண்டு வாங்க என்று அனுப்பி வைக்கிறார். இவங்களும் இவரும் அவர் என்ன செய்கிறார், பின்னாலேயே போகிறார். சீனா முகமது பின் வாசில் அஸ்தி ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அங்க கையில பிடிச்சிக்கிட்டு அப்படியே ஏதோ தஸ்பீஹ் ஓதிக்கிட்டு என்ன செய்யறாங்க போயிட்டு இருக்கிறார். இவரும் மறைந்து மறைந்து, அவர்கள் பார்க்காத வண்ணம் மறைந்து மறைந்து, ஒவ்வொரு பகுதியா மறைந்து மறைந்து சென்று கொண்டிருக்கிறார். ஒரு பகுதியில செல்லும் பொழுது அங்கிருந்து ஒரு சட்டையெல்லாம், பழைய சட்டை போட்டு ஒரு மிஸ்கின், ஒரு ஃபக்கீர், ஒரு ஏழை அங்கிருந்து வர்றார். அவர் வந்துகிட்டு அப்படியே பசிக்குது, எனக்கு ஏதாவது தாங்கல அப்படின்ட்டு யாசிக்கிறார், யாசகம் கேட்கிறார். இவங்க அங்க திரும்பி பார்த்தாங்க, இங்க திரும்பி பார்த்தாங்க, இப்படி முன்னால பின்னால பார்த்தாங்க, யாரும் இல்லை. இந்த கையில அவன கையில வச்சுட்டு அவங்க வேலை போயிட்டான். அந்த பிச்சைக்காரன் கையில தூக்கி போட்டுட்டு அவங்க வேலை போயிட்டு இருக்கிறாங்க. பிச்சைக்காரனுக்கு இதனுடைய மதிப்பு என்னன்னு கூட அவனுக்கு தெரியாது. இது என்னது பொருள் கூட அவன் கையில கொண்டு போட்டான். அவனுக்கு சாப்பாடு, ஒருவேளை சாப்பாடு கொடுத்தா அதை கையில தந்துருவான. அந்த மாதிரி ஒரு பிச்சைக்காரன் அவனுடைய கையிலே கொடுத்து விட்டு, யாசகருடைய கையிலே கொடுத்து விட்டு அவங்க போய்கிட்டே இருக்கிறான். அவங்க போய் மறைஞ்சதும் நேரா இந்த பின்தொடர்ந்து வந்த இந்த மனிதர் அந்த யாசகரை போய் பிடிச்சான். பிடிச்சிட்டு இங்க வாங்க அப்படின்னு கூட்டு நேர தளபதி இடத்துல கூட்டு வந்தாச்சு. அவங்க கையில இருக்கு நடந்த நிகழ்ச்சி சொன்னதும் அந்த மக்களை பார்த்து கேட்டாங்க, வீரர்களை பார்த்து அந்த அமீர் கேட்கிறார், நீங்க எல்லாம் சொன்னீங்களே இந்த மாதிரி பொருளை விரும்பக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று, வெறுக்கக்கூடியவர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள், இதை விரும்பக்கூடியவர்கள் தான் இந்த உலகத்திலே நிறைந்திருப்பார்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள். ஆனால் இங்க என்ன நடந்திருக்கிறது பாருங்கள், சீனா முகமது பின் வாசில் அஸ்தி நம்முடைய ஷேக் என்ன செய்திருக்கிறார்கள், ஒரு யாசகனுடைய கையில கொடுத்துட்டாங்க. அந்த யாசக அது என்ன பொருள் கூட அவனுக்கு தெரியாது. இவருக்கு என்ன இருக்கிறார், இவருக்கு தெரியுமா இவரு பொருள், இந்த பொருளுடைய மதிப்பு என்னன்னு தெரியுமா? ரெண்டு வேளை சாப்பாடு கொடுத்தா இதை கையில தந்துருவார், ஒரு பொட்டலத்தை கையில கொடுத்தா தந்துருவார், அவருக்கு தேவை உணவு. ஆக இதை பொருட்படுத்தவே இல்லை சைதுனா முகமது பின் வாஸ்திய. அத்தகைய ஒரு சீலராக அவர்கள் வாழ்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்வோம். இவர்களை போன்ற நல்லடியார்கள் இந்த உம்மத்திலே நிறைய இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். இந்த துனியா அவர்களுடைய கல்வை சற்றும் தொடவில்லை. அப்படிப்பட்ட பெருமக்கள் இந்த மண்ணிலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று தளபதி அவர்கள் மக்களுக்கு அறிவுறுத்திட்டு அந்த யாசகரை கூப்பிட்டு சொன்னாங்க, இந்த கவசம் வந்து ஒரு சோதனைக்காக கொடுக்கப்பட்டது, அந்த சோதனையில் அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். இதெல்லாம் உங்களுக்கு சொல்லி நான் புரிய வைக்கிறேன், புரிய வைக்க முடியாது, இருந்தாலும் கூட அந்த அடிப்படை விஷயத்தை சொல்லி முடிச்சுக்கிறேன். இப்போ அந்த கவசம் எங்களுக்கு தேவை, இதை எங்களுக்கு நீங்க தந்தீங்கன்னு சொன்னா உங்களுடைய தேவை என்னவோ அதை நாங்க பூர்த்தி செய்து வைக்கிறோம். உங்களுக்கு வீடு தேவையா, வீடு தர்றோம். உங்களுக்கு வீடு இருக்கா இல்லையா, வீடு தர்றோம். உங்களுக்கு காணிகள் ஏதாவது நிலங்கள் தேவையா, அது தருகிறோம். தோட்டம் துறவுகளை தர்றோம். உங்களுக்கு வசதியா வாழ்வதற்கு ஆடை உடை உணவு எல்லா வசதிகளும் நாங்க செஞ்சு தர்றோம் என்று சொன்னதான். அது கிடைச்சா எனக்கு போதாதா என்று அவர் சொல்லிட்டார். நீங்க காலமெல்லாம் கஷ்டப்பட தேவையில்லை, இனிமே யாசகமே நீங்கள் செய்யக்கூடாது, அப்படிப்பட்ட வசதியா உங்களுக்கு நாங்க அமைச்சு தந்துடுறோம் என்று அவர்களுக்கு நிறைய அள்ளி கொடுக்கிறார். கொடுத்து இது திருப்தி தானான்னு கேட்கிறார். ஆமா எனக்கு இது திருப்தி தான் என்று சொன்னதும் அப்ப நாங்க இதை வச்சுக்கிடலாமா, வச்சுக்கோங்க என்று சொன்னார். ஆக இந்த அளவிற்கு இப்படி ஒரு மனிதனுக்கு வாழ்வையே கொடுக்கக்கூடிய, பல மனிதர்களுக்கு வாழ்வை கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வம் நிறைந்த அந்த கிரீடத்தை அற்பமாக மதித்தவர்கள் தான் சைதுனா முகமது பின் வாசியல் அஸ்தி ரதியல்லாஹு தான் அவர்கள். ஹஜ்ஜினுடைய காலம் நெருங்கியது, ஹஜ்ஜுக்கு போகணுங்கிறதா அவங்க விரும்புறாங்க. அந்த படையில் இருந்து இப்ப யுத்தங்களும் நிறைய பெற்று கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது, வேறு பகுதிக்கு தான் செல்ல வேண்டி இருக்குது. இந்த ஹஜ்ஜினுடைய காலம் வந்ததுனால ஹஜ்ஜுக்கு போறதுக்கு விரும்புறாங்க. அமீர் இடத்துல போனாங்க, போய் சொன்னாங்க, இந்த மாதிரி ஹஜ்ஜினுடைய காலம் நெருங்கி விட்டது, நான் ஹஜ்ஜுக்கு செல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன், தாங்கள் எனக்காக நீங்கள் உத்தரவு தர வேண்டும் என்று கேட்டதும் அந்த உத்தரவு மறுக்க முடியல. அப்போது அந்த தளபதி சொன்னார், ஷேக் அவர்களே நீங்க எங்களோடு இருப்பீர்களேயானால் அது எங்களுக்கு மிக பலமாக இருக்கிறது. மாபெரும் வீரர்கள் எங்களோடு இருப்பதை விட நீங்கள் இருந்தால் அது எங்களுக்கு பலமாக இருக்கிறது. எனவே தயை கூர்ந்து நீங்கள் ஹஜ்ஜை முடித்துவிட்டு திரும்ப எங்களோட வந்து சேர்ந்து கொள்ள வேண்டும். ஹஜ்ஜை முடித்துவிட்டு இந்த படையிலேயே நீங்கள் வந்து சேர்ந்து கொள்ள வேண்டும் என்று மீண்டும் 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 கேட்டுக் கொண்டதற்கு இணங்க, இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் ஹயாத் நீளமாகி போட நான் என்ன செய்ய அப்படியே வந்து நான் சேருகிறேன் என்று சொல்லி அவங்க ஹஜ்ஜுக்கு புறப்பட்டு வந்துட்டாங்க. சங்கையான பெருமக்களே, அவர்கள் தங்களை விட்டு பிரிந்து செல்வது என்பது மாபெரும் ஒரு பலம் தங்களை விட்டு செல்வது போன்று இருந்தது. வீரர்களுக்கெல்லாம் வீரர்கள்லாம் அழ ஆரம்பிச்சிட்டாங்க. அவர்கள் தங்களை விட்டு ஹஜ்ஜுக்கு தான் போறாங்க, வஃபாத்தாக இல்லை, ஆனா என்ன செய்தார்கள், வீரர்கள் அழ ஆரம்பித்தார்கள். அப்படிப்பட்ட அவர்களெல்லாம் வந்து சொன்னார்கள், ஷேக் அவர்களே உங்களுடைய துவாக்கள் இங்க சேர்த்துக்கொள்ளுங்க, நீங்கள் திரும்பி விரைவாக நீங்கள் வர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் அவர்களை வற்புறுத்தி அவர்களை வழி அனுப்பி வைக்கிறார்கள் அந்த வீரர்கள் என்பதை வரலாற்றிலே நாம் பார்க்க முடிகிறது. சங்கைக்குரிய பெருமக்களே, ஹஜ் எல்லாம் முடித்துவிட்டு வரும்பொழுது கொஞ்ச காலம் வேறு பணிகளிலும் அவர்கள் ஈடுபட்டார்கள். அதற்கு பிறகு ஹிஜ்ரி 87 அன்று அவர்கள் என்ன செய்கிறாங்க, மீண்டும் யுத்தக்களத்திலே கலந்து கொள்வதற்காக அவர்கள் விரும்புகிறாங்க. அது எப்படி நிகழ்வு நடைபெறுகிறது என்று சொன்னால், இப்போது அந்த யுத்தக்களத்தினுடைய ஒரு வேறொரு பகுதியினுடைய தளபதியாக இருக்கக்கூடிய குதைபத் இப்னு முஸ்லிமில் பாஹிலி அவருடைய தலைமையிலே என்ன செய்கிறார்கள், ஒரு படை புறப்பட்டு செல்கிறது. எங்கிருந்து, மர்வா என்ற இடத்தில் இருந்து புகாராவுக்கு போகிறது. இமாம் புகார் அஹமதுல்லா அலி அவர்கள் பிறந்த இடம் அவர். அந்த பகுதிக்கு என்ன செய்கிறார்கள், அங்கு புறப்பட்டு படை போகிறது. அந்த புகாரா என்பது உஸ்பெஸ்கிஸ்தான் பகுதியிலே இது இருக்கிறது. ஹுராசானினுடைய ஜெயஹூன் நதியை கடந்து செல்ல வேண்டிய நிலைமை அவர்களுக்கு ஏற்பட்டது. கிட்டத்தட்ட சீனாவினுடைய எல்லை அது. அந்த பகுதிக்கு வர்றாங்க, பல ஊர்களை வெற்றி கொண்டு அந்த பகுதிக்கு வந்து இறங்கியாச்சு. இறங்கி ஒரு பக்கத்தில் நதி இருக்கிறது, ஜெயஹூன் நதி அது. அதற்கு பிறகு இந்த யுத்தம் நடத்தப்பட வேண்டிய அந்த ஊர்கள் இருக்கிறது, அந்த ஊருக்கு போகணும். இங்க என்ன நடக்கிறது என்றால், இந்த ஒரு மாபெரும் படை வருகிறது என்று தெரிந்ததும் அந்த பகுதியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒன்னு சேர்ந்துட்டாங்க. அவர்களுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள் இருந்து சண்டை சச்சரவு எல்லாத்தையும் மறந்துட்டாங்க. எல்லாத்தையும் மறந்து அத்துணை பேரும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள். இங்க யாரெல்லாம் ஒன்று சேருகிறார்கள் என்று சொன்னால், சீன மக்கள், துருக்கி மக்கள், அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள், இந்த பகுதியில் மக்கள், மொழி வேறுபட்டவர்கள், மதம் வேறுபட்டவர்கள், கலாச்சாரம் வேறுபட்டவர்கள், நிறம் வேறுபட்டவர்கள், குட்டையானவர்கள், நெட்டையானவர்கள், உணவு வகை வேறுபட்டவர்கள் என்று எல்லாரும் ஒன்றாக சேர்ந்து முஸ்லிம்களை எதிர்க்கிறதுக்கு தயாராயிட்டாங்க. முஸ்லிம்களை விட பன் மடங்கு பெரும் படை திரண்டு விட்டது. முஸ்லிம்கள் இதை எதிர்பார்க்கவே இல்லை. குறிப்பாக குதைபத் இப்னு முஸ்லிமுல் பாஹிலி அவரை எதிர்பார்க்கல, அந்த தளபதி எதிர்பார்க்கல. எண்ணிக்கையால் பன் மடங்கு அதிகமாக இருக்கிறாங்க. முஸ்லிம்கள் ஒருவேளை 100,000 பேர் இருப்பார்கள் என்று சொன்னால், அவங்க 7-8 லட்சம் பேர் இருக்கிறான். அவ்வளவு பெரும் படையோடு அவங்க இருக்கிறாங்க. அந்த நதிக்கு பக்கத்திலேயே அமர்ந்துட்டாங்க. ஒவ்வொரு நாள் விடி காலையிலேயும் அந்த படை திரண்டு வெளியே வரும். அந்த ஊரை விட்டு அந்த எல்லாம் பெரும் பெரும் கோட்டைகள், அந்த கோட்டைகள் இருந்து வெளியில வரும். அப்படியே விரிவாக உட்கார்ந்திருப்பார்கள். கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் மாபெரும் படையாக அது இருக்கும். கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் அது பெரும் படையாக அது இருக்கும். அந்த படையை பார்த்த முஸ்லீம்கள்லாம் அதிர்ந்து போயிடுவாங்க. இவங்களை தாக்கிறதா இல்லையா என்றெல்லாம் இப்படி நாள் கிடக்குது. இவங்க அந்த கோட்டையை நெருங்க முடியல முஸ்லீம்களா. இவர்கள் பேகந்த் என்று சொல்லக்கூடிய அந்த ஊர், இப்ப தங்கி இருக்கக்கூடிய ஊர் பேர் பேகந்த். அதுலதான் கூடாரங்கள் அமைத்து தளம் அமைத்து அமைந்திருக்கிறாங்க. ஒவ்வொரு நாள் காலையிலும் அந்த வீரர்கள் வருவதும் மாலையானதும் வெளியே உள்ள போயிடுவாங்க. இது இப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. நடந்து கொண்டு 2 மாதமாக ஆகிவிட்டது, யுத்தம் நடக்கல. ஒரு ஸ்டெப் கூட முன்னாடி எடுத்து வைக்க முடியல. இந்த பக்கம் நதி, அந்த பக்கம் கடல் போன்ற வீரர்கள், எதிரிகள். இப்படிப்பட்ட நிலையிலே 2 மாதங்கள் கழிந்ததற்கு பிறகு இந்த யுத்தக்களத்தில் இந்த படையிலே சைதுனா முஹம்மது பின் வாசில் அஸ்தி இல்ல, அவங்க இல்ல. இப்படியாக நாள் போய் கொண்டிருக்கிறது. இப்ப திரும்பி போவவா அல்லது முன் செல்லவா, என்ன செய்வது என்று ஒன்னும் சொல்ல முடியல. ஏனென்றால் இவர்களிடத்திலே, அந்த எதிரிகளிடத்திலே போய் சிஐடிகளை அனுப்பி அதன் மூலமாக தகவல்களை எடுத்து வருவதற்கும் கூட முடியாத ஒரு சூழல் உருவாயிச்சு. என்ன, முஸ்லிம்கள் ஒவ்வொரு படைகளையும் உளவாளிகள் இருப்பார்கள். உளவாளிகள் ஊடுருவ முடியாத அளவிற்கு அவர்கள் வலிமையாக இருந்தான். அந்த அளவுக்கு கோட்டையை ஸ்தரப்படுத்தி வைத்திருந்தார்கள். தங்களுடைய ஆட்களையும் ஸ்தரப்படுத்தி வைத்தார்கள். என்ன செய்வது என்று தளபதிக்கு புரியவில்லை. இந்த செய்தி முஸ்லிம்களினுடைய காதுகளில் எட்டு, பசரா, கூஃபா, அந்த பகுதி, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய காதல் எட்டு. அவங்க எல்லாம் ரொம்ப கலக்கம் அடைஞ்சிட்டாங்க. முன்னும் போக முடியாம பின்னும் போக முடியாம இஸ்லாமிய படை தவித்துக் கொண்டிருக்கிறதாம் என்று கலங்க ஆரம்பிச்சாங்க. அங்கிருக்கக்கூடிய அமீர்கள் எல்லாம் தளபதிகள் எல்லாம் வேறு பகுதிகள் எல்லாம் யுத்தம் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தளபதிகள் எல்லாம் திகைத்து போனார்கள். ஆக ஒரு பெரும் படை அழிந்து போய்விடுமோ என்றெல்லாம் பயந்தான். இப்படியாக நடக்கும்போது ஒவ்வொரு கட்டத்திலும் தொழுகைக்கு பின்னாலும் விசேஷ துவாக்கள் ஓதப்பட்டது. ஒவ்வொருத்தரும் பல நோன்புகள் வைத்தார்கள். இறைவனிடத்திலே மன்றாடினார்கள், முஸ்லிம் படைகளுக்கு யாழ்லா நீ வெற்றியை கொடுப்பாயாக என்று. இந்த இது ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது இந்த படைக்கு இஸ்லாமிய படைக்கு உதவியாக இன்னொரு படை அந்த இஸ்லாமிய பகுதியிலிருந்து புறப்பட்டு வந்தது. அந்த படைக்கு தளபதியாக யார் இருக்கிறார், அந்த ஒரு படையும் புறப்பட்டு வருது. கிட்டத்தட்ட ஒரு 10,000-15,000 பேர் புறப்பட்டு வருகிறார்கள். அதற்கு தளபதியாக இருக்கிற யார் பார்த்தா முகமது பின் வாசில் அஸ்தி ரதியல்லாஹு அன்ஹு ஷேக் தான் வராங்க. அவங்களும் புறப்பட்டு வர்றாங்க. புறப்பட்டு வந்து இங்க வந்து சேர்ந்திருக்கிறாங்க. சேர்ந்ததும் இந்த தளபதிக்கு ஒரு சந்தோஷம், ஆஹா எவ்வளவு படை வந்து சேர்ந்திருக்குது, அதில் குறிப்பாக முகமது பின் வாசில் அஸ்தி அவர்களும் வந்து சேர்ந்திருக்கிறாங்க. இது ஒரு பெரிய ஒரு பலமாக நமக்கு இருக்கிறது. அவங்களுடைய துவா மட்டும் இருந்தாலே போதும், பெரிய வயசாளி. அந்த படையிலே எல்லாரும் அவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. வயசாலையும் மூத்தவங்க, நல்ல ஃபிக்ஹ் இல்மு தெரிந்தவர்கள், நிறைய சஹாபைகள் இடத்திலே அவர்கள் என்ன செய்திருக்கிறார்கள், படித்திருக்கிறார்கள் என்பது போன்ற பல காரணங்களால் அவர்களை கண்ணியப்படுத்தக்கூடியவர்களாக அந்த படையில இருந்தவர்கள் எல்லாம் இருந்தார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, இந்த நிலையில ஒரு நாள் ஒரு தளபதிகள், அமைச்சர்கள், முக்கியமான பிரதானிகள் எல்லாம் கூடி உட்கார்ந்து ஒரு ஆலோசனை நடந்து கொண்டிருக்கும் பொழுது தைதர் என்று சொல்லக்கூடிய இந்த தளபதியினுடைய முக்கிய உளவாளி ஒருத்தர் வர்றார். வந்து அவர் நிற்கிறார் என்று பார்த்தது அப்ப ஏதோ ஒரு ரகசிய செய்தி இருக்கிறது என்பதை தளபதி உணர்ந்துகிட்டார். அவர் காதல வந்து சொன்னார் தைதர், தளபதி ஒரு முக்கியமான செய்தியை நான் கொண்டு வந்திருக்கிறேன். இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு நான் அந்த முக்கியமான செய்தியை நான் பேச இயலாது, எனவே தயக்கூர்ந்து இவங்களை வெளியாக்கிட்டா நான் அவங்களோட நான் அதை பேசலாம் என்று சொன்னதும் சொன்னா நீங்க எல்லாம் வெளியில போயிடுங்க என்று சொல்லிவிட்டு லிரார் இப்னு ஹுசைன் என்று சொல்லக்கூடிய ஒரு பெரியவர், அவங்களை மாத்த நீங்க மட்டும் இருங்க என்று சொல்லி மத்தவங்க எல்லாம் வெளியில போங்க, வெளியில போயாச்சு. என்ன விஷயம் அப்படின்னு இவர் கேட்கிறார், நீங்க மட்டும் உட்கார்ந்துக்கங்க. அப்ப தைதர் சொல்றாரு, அந்த உளவாளி அமீர் தளபதி அமீர் அவர்களே, இவங்களையும் வெளியாகிட்டா நல்லது, ஏன்னா பேசக்கூடிய ஒரு செய்தி அவ்வளவு மிக முக்கியமானது, ஒரு சங்கடத்திற்குரிய செய்தி, மிக முக்கியமான செய்தி. இவங்களையும் வெளியாகிட்டா யாரும் இல்லாம இருந்தாலும் பரவாயில்ல, இவங்க இருந்தா பரவாயில்ல, அவர்கள் என்னோட ரொம்ப நெருக்கமானவர்கள், நீங்க சொல்லலாம் என்று சொன்னது அவர் சொன்னார். அமீர் மோமினின், முஸ்லிம்களுடைய அமீராக இருக்கக்கூடியவர் பல தளபதிகளை படையிலிருந்து நீக்கிட்டார். அப்படி நீக்கப்பட்ட தளபதிகளில் நீங்களும் ஒரு ஆள், உங்களை நீக்கியாச்சு. எனவே இந்த நிலையில் அந்த நீக்கப்பட்ட இடத்திற்கு வேறு வேறு தளபதிகளை நியமிச்சிருக்கிறார், அவர் நியமித்து அனுப்பி கொண்டிருக்கிறார். அநேகமாக ஓரிரு நாட்களிலே அந்த தளபதி வந்து கொண்டிருக்கிறார். அவர் வந்து இங்கே சேருவார், உங்களுடைய பதவி நீக்கப்பட்ட கடிதத்தை கூட தந்துவிட்டு அவர் தளபதியாக ஆகிவிடுவார். இப்படி ஒரு நிலை வந்திருக்கிறது. என்னுடைய யோசனை என்னவென்றால், நீங்கள் உடனடியாக இந்த யுத்த களத்தில் இருந்து பகுதியிலிருந்து நீங்க நதியை கடந்து நம்முடைய பகுதி, முஸ்லிம்கள் பகுதி இருக்கக்கூடிய மறுவாக்கு நீங்க வந்துடணும். அப்படி வந்து அங்கிருந்து நாம என்ன செய்யலாம், நீங்கள் யோசிக்கலாம் என்ன செய்யலாம் என்று. இங்கிருந்து கொண்டால் பெரிய குழப்பம், நீங்கள் தளபதியாம இருக்க முடியாது, அங்கே எதிரிகள் இருந்து கொண்டிருக்கிறார்கள், இந்த பக்கம் நதி இருந்து கொண்டிருக்கிறது, ஆபத்தான ஒரு கட்டமாக இருக்கிறது. எனவே அங்கிருந்து புறப்பட்டு நீங்கள் நம்முடைய பகுதிக்கு வந்துருங்க, வந்து யோசிக்கலாம், அங்கே வந்து நல்ல ஒரு முடிவுக்கு வரலாம் என்று சொன்னதும் கொஞ்ச நேரம் யோசிக்கிற, யோசித்து விட்டு இது பெரிய ஒரு முக்கியமான ஆபத்தான செய்தி, இந்த செய்தி இவனே வெளியில சொல்லிட்டா இன்னும் பெரிய ஆபத்தாக போய்விடும், இது மற்றவர்களுக்கு எதிரிகளுக்கு கிடைத்தா நம்மை சின்ன பின்னமாக ஆக்கிடுவாங்க, ஏன்னா இந்த செய்தி முஸ்லிம்களுக்கு இதயத்தை பலகீனமாக்கிவிடும், என்ன செய்வதென்று யோசித்தார். தன்னுடைய அடிமையாக இருக்கக்கூடிய சியா என்பவரை அழைத்து, சியா அங்க வாங்கணும், கூடாரத்துக்கு வெளியில இருந்து சியா உள்ள வந்தார். சொன்னாரு, இந்த துரோகி இவன் இருக்கிறானே, எனக்கு வந்து உளவாளி நம்பிக்கிட்டு இருந்த இவனுடைய தலையை வெட்டுனான், கூட தலையை வெட்டி போட்டார். ரகசியத்தை வந்து சொன்ன அவரை, அதுக்கு பிறகு லிரார் நீ வெளியில போலாம் சொல்லிட்டு வெளியில போயிட்டான். லிரார் ஹுசைன் பக்கத்துல இருக்கிறான், அவங்களை கூட்டு தளபதி சொல்லுகிறார், இவன் சொன்ன ரகசியம் என்னங்கறது உங்களுக்கு தெரியும், எனக்கும் உங்களுக்கு தான் இப்ப தெரியும், இனிமேல் இந்த ரகசியம் வேறு யாருக்காவது மூணாவது நபருக்கு தெரியறதா அது உங்கள் மூலமாக தெரியறதா தான் இருக்கணும், அது பெரிய ஆபத்தா போயிடும். உண்மையிலேயே அவன் சொன்ன விஷயம் நல்ல விஷயம்தான். இப்போது முஸ்லிம் படைகளை காப்பாற்ற வேண்டும் என்பது பொறுப்பு நமக்கு இருக்கு. லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க, இஸ்லாத்தினுடைய கண்ணியத்தையும் பாதுகாக்க வேண்டியது இருக்கிறது. எனவே இவனை நானே ஷஹீதாக்க வேண்டிய ஒரு நிர்பந்த நிலைக்கு நான் ஆளாகிவிட்டேன். இல்லை என்றால் வேறு ஆபத்தான நிலைமைகளை தந்துவிடும். ஏதாவது செய்து லீக் ஆகுனா இஸ்லாமிய உலகே ஆடி போயிடும். எனவே இந்த காரியத்தை நான் செய்தேன், அது எனக்கே கடினமாகத்தான் இருக்கிறது, தவறு என்று தெரிந்தும் நான் செய்திருக்கிறேன். இருந்தாலும் வேறு வழி தெரியவில்லை. ஆக இவனுக்கு ஏற்பட்ட நிலை உங்களுக்கு ஏற்படாமல் நீங்க பாதுகாத்துக்கங்க என்று சொல்லிவிட்டு அதற்கு பிறகு முக்கியமான தளபதிகளை அழைச்சாங்க. அங்க வாங்க அழைச்சாங்க, எல்லாரும் வந்தாங்க. இதோ பாருங்க அப்படின்னு என்ன, இவன் முக்கியமான உளவாளியாச்சே, இவனை நம்பிக்கையானவன்ல, இவன் நம்பிக்கையானவன்ல, இவன் துரோகம், ஒரு துரோகம் இழைத்தான், அதன் காரணத்தினால் வெட்டிட்டேன். அப்படியா, எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது அவர்கள் எல்லாம் சொன்னார்கள். சரி, இதற்கு மேல் வேறு நீங்கள் தாமதப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. நாம் உடனடியாக எதிரிகளை தாக்க வேண்டிய அவசியம் நமக்கு வந்துவிட்டது. புறப்படுங்கள், உங்களுடைய படைகளை துரத்திக் கொண்டு அவங்களுடைய தலைமை ஏற்று நீங்கள் வேகமாக செல்லுங்கள், எதிரிகளை தாக்குங்கள் என்று கட்டளையிடுகிறார். யுத்தம் ஆரம்பமாகிடுச்சு. 2 மாசத்துக்கு பிறகு இந்த யுத்தம் நடக்குது. அந்த யுத்தக்களத்தில் முகமது பின் வாசில் அஸ்தியும் இருக்கிறார்கள். யுத்தக்களத்திற்கு முன்னால வந்து நிக்கிறாங்க. அவங்களும் எதிரிகளும் படை திரண்டு வந்திருக்கிறாங்க. ஆனா இவங்களை விட பன் மடங்கு வலிமையும் ஆற்றலும் அவர்களுடைய பூமி என்பதெல்லாம் இருந்ததை பார்த்த போது முஸ்லீம்களுடைய உடலில கொஞ்சம் முதறல் ஏற்பட்டது, அச்சம் ஏற்பட்டது. நம்மை விட பன்மடங்காக இருக்கிறார்கள், நம்மை விட அதிக ஆயுதங்கள் வைத்திருக்கிறார்கள், நம்மை விட அதிகமான வாகனங்கள் வைத்திருக்கிறார்கள், நம்மை விட வலிமையாக இருக்கிறார்கள், இன்னும் அவர்களுடைய பூமியிலே நாம் வந்திருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட நிலையிலே கொஞ்சம் பயம் இருந்து முஸ்லீம்கள் அப்படியே அஞ்சு கொண்டிருந்தார்கள். அப்போ அந்த இவர் கேட்கிறார், குதைபத் பின் முஸ்லீம் அந்த தளபதி கேட்கிறார், ஐன முஹம்மது பின் வாசி உல் அஸ்தி, முஹம்மது பின் வாசி பெரியவங்களை எங்கே அப்படின்னு கேட்கிறான். அப்ப அவங்க சொல்றாங்க, நான் அவங்க பார்த்துட்டு வரவான்னு கேட்கணும், உடனே பார்த்துட்டு வாங்க என்ன செய்யறாங்கன்னு. நேரா போய் பார்த்துட்டு வந்த ஒருத்தர் சொன்னாரு, அவங்க ஈட்டியை கீழே நட்டி அதிலே சாய்ந்து கொண்டு வானத்தை பார்த்து கைகளை உயர்த்து கொண்டு இப்படி விரலை அசைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இப்படி தன்னுடைய பார்வையை வானத்தின் பக்கம் உயர்த்தி விரல்களை இப்படி அசைத்துக் கொண்டிருக்கிறார்கள். யுஹர்ரி கிஸ்மா, என்ன செய்வது என்று கேட்டதும் அவனை அழைச்சிட்டு வரவா என்று கேட்டதும் விட்டுருங்க அப்படியே, பல் தஊஹு, அவர் அப்படியே விட்டுருங்க, அவங்க கேட்கக்கூடிய துவா இருக்கே அது ஒண்ணுமே நமக்கு போதும். அப்ப அவங்க துவா செய்ய ஆரம்பிச்சுட்டாங்கன்னு அர்த்தம். ஏன்னு கேட்டால் அப்படிப்பட்ட அவர்களுடைய ஒரு விரலினுடைய அசைவு என்னிடத்திலே வலிமை மிகுந்த 1000 வீரர்கள் வாள் பிடித்து செல்வதை விட எனக்கு சிறந்தது. அவங்க ஒரு விரல் அசைக்கிறது, வலிமை மிகுந்த வீரர்கள் 1000 பேர். வலிமை மிகுந்த வீரர்கள், வாலிபர்கள், இளைஞர்கள், அவர்கள் நல்ல சக்தி மிகுந்த வாளை பிடித்து செல்வதை விட ஒரு விரலை அசைப்பது என்னிடத்திலே மிக உயர்ந்தது. உத்ருக்கு எதோ, அவங்க அப்படியே விட்டுருங்க, அவங்க துவா செய்யட்டும், நாம இப்ப யுத்தம் நடத்தலாம் என்று சொன்னதும் என்னவோ தெரியல, அந்த துவாவினுடைய பரக்கத்து இந்த முஸ்லிம்களுடைய இதயத்திலே இருந்த அந்த அச்சத்தை எல்லாம் போக்கிவிட்டது. வீறு கொண்டு எழுந்து கடுமையாக தாக்க ஆரம்பித்தார்கள். அந்த தாக்குதல் மாலைக்குள்ளேயே முடிவுக்கு வர ஆரம்பிச்சிட்டு, இந்த யுத்தம் 2 மாசம் அல்ல, பல மாதங்கள் அது நடந்து கொண்டிருக்கும் என்று கருதப்பட்ட அந்த யுத்தம் ஒரே நாளிலேயே முடிவுக்கு வர ஆரம்பித்தது பார்த்து முஸ்லிம்களுக்கு ஆச்சரியம். எதிரிகள் சோர்வடைகிறார்கள் என்பதை பார்த்ததும் மிக வேகமாக தாக்க ஆரம்பித்தார்கள். அவ்வளவுதான், சுபஹானல்லாஹ், பணி ஆரம்பித்து விட்டார்கள். எதிரி தரப்பிலிருந்து செய்தி வந்தது, நாங்கள் பணிந்து விடுகிறோம், நஷ்டஈடுகளை தந்து விடுகிறோம், ஆகவே நீங்கள் எங்களோடு நீங்கள் உடன்பாடு செய்து கொள்ளுங்கள், நாங்கள் நீங்கள் இந்த நாட்டுக்கு வந்து செல்லலாம், உங்களுடைய காரியங்களை நீங்கள் ஆற்றிக்கொள்ளலாம், வருட வருடம் என்னென்ன இதுகளை நான் உங்களுக்கு தந்து விடுகிறோம் என்று சொல்லி அவர்கள் என்ன செய்தாங்க, சமாதான உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். இது முஸ்லிம்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றியாக அமைந்தது. அதே சமயம் அவர்களுக்கு கிடைத்த கனிமத்து பொருள்கள் முஸ்லிம்களுக்கு உரியதுதான். நிறைய கைதிகள் இருந்தார்கள். இதுல ஒரு கைதி மிகவும் கொடுமையானவன் என்று வர்ணிக்கப்பட்டவன். அது முஸ்லிம்களும் அறிந்திருந்தார்கள், எதிரிகளும் அறிந்திருக்கிறார்கள். மிக கொடுமையானவன், காக கெட்டவன், தீயவன், அவன் மிக பொல்லாதவன், அப்படிப்பட்டவனும் அவன் ஒரு ஷைத்தான், சரியான ஷராரத்து மிகுந்த அவனும் முஸ்லிம்களுடைய கைதிகளாக வந்து சேர்ந்தான். சில கைதிகள் வந்து விடுதலை, நீங்க எங்களுக்கு தந்தா நாங்க இதை தந்துடுறோம், எங்களுக்கு இந்த நஷ்ட ஈடு தர்றோம், எங்களை விடுதலை செய்து விடுங்கள்னு கேட்டாங்க. அந்த மாதிரி விடுதலை செய்யும் பொழுது இவனை குறித்து யோசனைகள் நடந்தது. இவன் சொன்னா, நான் உங்களுக்கு கம் தபுதுல், எங்கன விட்டுட்டா உங்களுக்கு நான் என்ன செய்யறேன், நஷ்ட ஈடு தரேன். ஆனா ஆஃப்தி நஃப்சி ஐயுல் அமீர், தளபதி பார்த்து சொல்றான். அப்ப தளபதி கேட்டாங்க, கம் தபுதுல், நஷ்ட ஈடாக நீ என்ன தருவாய் என்று கேட்ட போது, ஹம்சத் ஆலாஃபி ஹரீரத்தின் சீனியத்தின் சமனுஹா அல்ஃபால்ஃப், 10,00,000 திருகமுக்கு நிகரான 5,000 பட்டு துணிகளை நான் அவங்களுக்கு தர்றேன். அது 10,00,000 நிகரான பெரிய வசதியும் அவனிடத்தில் இருந்தது. அப்போ முஸ்லீம்களுடைய அந்த படையை பார்த்து குதைபா கேட்கிறார், என்ன இவன் இப்படி சொல்றானே, எப்படி ஏற்றுக்கிடலாமா, உங்களுடைய அபிப்பிராயங்கள் என்ன என்று கேட்டபோது அவங்க சொன்னாங்க, நமக்கு இவ்வளவு பெரிய வருமானம் கிடைக்கிறது, இவன் ஒளிஞ்சா ஒளிஞ்சிட்டு போறான், ஆகவே அவனை நாம் விடுதலை செய்து விடுவோம், பத்தி பிரவா இல்லை, நமக்கு முஸ்லீம்களுக்கு பலம் சேர்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு வருகிறது என்று சொன்னால் நமக்கு வலிமைதானே, ஆகவே அவனை அந்த பொருளை வாங்கிக் கொண்டு அவனை விட்டு விடலாம் என்று எல்லாருடைய அபிப்பிராயம் இருக்கிறது. சைதுனா முஹம்மது பின் வாசியுல் அஸ்தி அவர்களும் அங்க இருக்கிறாங்க. குதைபா கேட்கிறாங்க, ஷேக் அவர்களே உங்களுடைய அபிப்பிராயம் என்ன என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? மா தகூலு யா அந்த அபா அப்துல்லா, அபா அப்துல்லா தாங்கள் இவனுடைய விஷயத்தில் என்ன செய்யலாம் நினைக்கிறீங்க? அவங்க சொன்னாங்க, அய்யுல் அமீர், தளபதி அவர்களே, இன்னல் முஸ்லிமீன் லம் யக்ருஜு மின் தியாரிஹிம் லி ஜம்இல் கனாயிம் வ தக்தீஸில் அம்வால் வ இன்னமா கரஜு மர்லாத்தன் லில்லா, முஸ்லீம்கள் எல்லாம் அவங்களுடைய வீடுகளை விட்டு அவங்களுடைய நாடுகளை விட்டு இங்க புறப்பட்டு வந்ததெல்லாம் பணம் சேர்க்கறதுக்கும் பொருள் அதிகப்படுத்துவதற்கும் அல்ல, அல்லாவினுடைய மருளாத்தை பெறுவதற்கு, அல்லாவுடைய பொருத்தத்தை பெறுவதற்கு தான், அதற்காகத்தான் வந்திருக்கிறோம். இவனை விடுவதின் மூலமாக என்ன நடக்கும்? சரி இவனை விட்டுட்டா நமக்கு ஒரு பெரிய பொருள் கிடைக்குன்னா தப்பு இல்லை, ஆனா இந்த மாதிரி கேடுகட்டவனை விடுவதின் மூலமாக பெரிய ஷராரத்துக்கள் நடக்கிறது. முஸ்லீம்களுக்கும் அல்லாமல் மற்றவர்களுக்கும் கூட இவன் கேடுகட்டவன் என்று பெயர் வாங்கியிருக்கிறான், பெரிய சங்கடங்களையும் துன்பங்களையும் அழிச்சாட்டுகளையும் செய்வான், அடுத்தவர்களை அடக்குமுறையோடு நடத்தி கொண்டிருக்கிறான். எனவே இப்படிப்பட்ட நிலையில் இவனை கொள்ளுவதுதான் சரியானது என்று சொன்னதும் குதைபா சொன்னாங்க, ஜஸாக்கல்லாஹ் ஹைரா, நீங்க சொன்னதான் சரி, நாங்க இவ்வளவு பெரிய விஷயத்தை நாங்கள் எதிர்பார்க்கவில்லை, எனவே இவனை கொன்று விடுங்கள், ஃபா ஸும்மா அமர பிக்தலிஹி, அவனை கொன்று விடுங்கள் என்று சொன்னதும் அவன் கொல்லப்பட்டு போய்விட்டான். சங்கைக்குரிய பெருமக்களே, இப்படி உமையாவுனுடைய உமையா ஆட்சி காலத்திலே இருந்த தளபதிகளோடு மாத்திரம் அல்லாமல் அவர்களுக்கு பின்னால் வந்த தளபதிகளோடும் கூட இவர்களுக்கு நெருங்கிய தொடர்பு இருந்தது. நெருங்கிய தொடர்புகளை தளபதி எல்லாருமே இவங்களுடைய துவாவை விரும்பி வந்தாங்க. அதோடு மாத்திரம் அல்லாமல் ஒரு கட்டத்தில் வந்து பசராவினுடைய அதிகாரியாக இருந்த கவர்னராக இருந்த பிலால் இப்னு அபி புர்தா இவங்களை அழைச்சாங்க. இவங்க போனாங்க, போய் சொன்னாங்க, ஷேக் அவர்களே, இந்த அமீருல் மோமினீன் ஜனாதிபதி அவர்கள் ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்கிறாங்க, ஆகவே அந்த உத்தரவு பிரகாரம் நீங்க நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறோம் என்று சொன்னது. என்ன உத்தரவு? நீங்க வந்து இந்த பகுதியில கலீஃபாவாக இருக்க வேண்டும் என்று கேட்ட போது அவங்க என்ன செஞ்சிட்டாங்க, அதை மறுத்துட்டாங்க, முடியாது, எனக்கு அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் என்னால் செய்ய முடியாது என்று சொல்லிட்டாங்க. எவ்வளவு பெரிய பதவிகள் அவர்களை தேடி வந்த பொழுதெல்லாம் அதையெல்லாம் மறுத்து உதறி தள்ளிவிட்டார்கள் செய்தனா இப்னு சாயித் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, இப்படி கண்ணிய முஹம்மது இப்னு வாசில் அஸ்தி ரழியல்லாஹு தஆலா அவர்கள் கடைசியில் ஒரு நாள் இந்த பிலால் இப்னு அபி புர்தா அவர்களை தேடி இவங்களே வர்றாங்க. முஹம்மது இப்னு வாசில் அஸ்தி ரழியல்லாஹு தஆலா அவர்கள் வர்றாங்க. ஆனா அவங்க அணிந்திருக்கக்கூடிய உடை இருக்க ரொம்ப பழைய உடையாக இருக்கிறது, ரொம்ப இதை பார்த்த உடனே கேட்டாங்க. இப்ப கவர்னர் கேட்கிறாரு, என்ன பெரியவங்களே அபா அப்துல்லா, இவ்வளவு பழைய மோசமான உடைய உடுத்திருக்கிறீங்களே என்று கேட்டதும் அவங்க பதில் சொல்லல. திரும்ப திரும்ப கேட்டதும் சொன்னாங்க, அக்ரஹு அண்ணா கூல ஜுஹுதன் ஃபோ ஜக்கி நப்சி, என்ன ஜுஹுத பத்தி நான் பேசி, நான் ரொம்ப தூய்மையானவன் அப்படி நான் சொல்லிட்டு இருக்கணுமா, அல்லது என்னுடைய ஏழ்மையை சொல்லி அல்லாஹ்வை நான் குறை சொல்லணுமா? இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், இந்த தேவையில்லாத கேள்விகள்லாம் என்கிட்ட நீங்க கேட்காதீங்க சொல்லிட்டு, அப்ப நீங்க என்ன விஷயமாக வந்தீங்க கேளுங்க, உங்களுடைய தேவைகள் என்ன? எனக்கு எந்த தேவையும் இல்லை, ஆனால் ஒரு முஸ்லீம் சகோதரருக்கு சில தேவைகள் இருக்கிறது, அது விஷயமாக நான் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன், அதை நீங்க நிறைவேற்றி வைத்தால் அல்லாஹ் உங்களுக்கு நிறைவேற்றி வைக்கக்கூடிய பாக்கியம் தந்தா நீ மஹ்மூதாக இருப்பீங்க, இல்ல நிறைவேற்றி வைக்க முடியாத ஒரு நிலை இருந்தா நீங்க மாவது ஒரு உதிர் கொடுக்கப்பட்டவங்க, அப்ப அல்லாஹ் அனிசம் உங்களை மன்னிப்பான், எனவே உங்களுக்கு முடியுமா முடியாதான்னு பாருங்க, மற்ற சகோதர முஸ்லீம்களுடைய தேவைக்காக நான் வந்திருக்கிறேன், இல்ல பல் நக்லி பீதின் இல்லா, அல்லாஹ்வுடைய உத்தரவு கொண்டு இன்ஷா அல்லாஹ் நம்ம அதெல்லாம் நிறைவேற்றலாம் சொல்லுங்கன்னு சொன்னாங்க. அது சொன்னாங்க, இன்ஷா அல்லாஹ் அதை நிறைவேற்றி விடலாம் என்று சொல்லி முடித்ததுக்கு பிறகு, யா அபா அப்துல்லா, உங்களிடத்துல சில கேள்வி கேட்கலான் இருந்தோம், அது ஆசையாக இருந்தது, என்னுடைய கல்பிலே பட்டது, கேளுங்கண்ணே, மா தகூலு ஃபில் கலாயி வல் கத்ர், கலா கத்ர பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்னன்னு கேட்டதும், அய்யுல் அமீர், கவர்னர் அவர்களே, இன்னல்லாஹு அஸ்ஸ வஜல்ல லா யஸாலுன் இபாதஹு யௌமல் கியாமத்தி அனில் கலாயி வல் கதர். நாளைக்கு கலா கதர பத்தி அல்லாஹ் தஆலா தன் அடியார் இடத்துல கேட்க மாட்டான். நீ என்ன சரியாக நடந்தியான்னு கேட்பான். அந்த விஷயத்துல நீங்க சரியா நடந்துக்கங்க, உங்களுக்கு என்ன பொறுப்பு தரப்பட்டிருக்கிறதோ அந்த விஷயத்துல நீங்க என்ன செய்யுங்க, நடந்துக்கங்க. கலா கதர் எல்லாம் பின்னால பாத்துக்கிடலாம். அல்லாவுடைய கலா கதர்ங்கிறது ஒண்ணு இருக்குங்கிற நீங்க நம்பிக்கைங்க, அவ்வளவுதான். அதை பத்தி உங்கள்ட்ட கேள்வி கேட்க மாட்டான். கலா கதர் என்ன அப்படின்னு கேட்பானா? அப்படி கேட்க போறது இல்ல. ஆனால் உங்களுக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த கவர்னர் பொறுப்பிலே இருந்து கொண்டு நீங்கள் அதாலத் நீதியின் பிரகாரம் நடந்தீங்களான்னு கேட்பான். அதுக்கு நீங்க பதில் சொல்லி ஆகணும். அதுக்கு நீங்க பாருங்க, அது அந்த விஷயத்தில் நீங்கள் தயாராக கொள்ளுங்கள் என்று சொன்னதும் கவர்னர் வாய் மூடி அமைதியாக இருந்து விட்டார். கொஞ்ச நேரம் இருந்தது, உணவு அவங்களுக்கு, கவர்னருக்கு உணவு வந்தது. உணவு உண்ணுங்களேன், சாப்பிடுங்களேன் அப்படின்னு சொன்னதும் இல்ல வரல, நான் சாப்பிட இலக்கலம் திரும்ப திரும்ப வற்புறுத்தினார். முகமது பின் வாசியுல் அஸ்தி ரதியல்லாஹு தான் அவர்கள் என்ன செஞ்சிட்டாங்க, மறுத்துட்டாங்க, முடியாதுன்னு சொன்னதும் அப்படின்னா கோபம் வந்த கவர்னர் சொன்னார், அராக்க தகரஹு தக்ரஹு அன் துஸீப ஷய்யன் மின் தஆமினா யா அபா அப்துல்லா, எங்களுடைய உணவிலே ஹராம் கலந்திருக்குன்னு நீங்க கருதுறீங்களா அப்படின்னு கேட்டதும் ஃபகலா தக்ரு தாலிக அய்யுல் அமீர், கவர்னர் அவர்களே நீங்கள் ஒரு காலம் அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள்லாம் பொறுப்பிலே இருந்து மக்களுக்காக சேவையாற்றக்கூடியவர்களாக நீங்க இருக்கிறீங்க. எங்க பிள்ளைகளை விட அதிகமா நாங்க நேசிக்கிறோம் உங்களை, எங்களுடைய பிள்ளைகளை விட அதிகமாக உங்களை நேசிக்கக்கூடியவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது நீங்க இப்படி சொல்லலாமா என்று கேட்ட போது கேட்டுட்டு அவங்க என்ன, உதிர தேடிட்டு நீங்க விட்டுருங்க, சில காரணங்களுக்காக நான் சாப்பிடாம இருக்கலாம், அதெல்லாம் நீங்கள் தோண்டி துருவ வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் உங்களை நான் தப்பான அபிப்பிராயம் கொள்ளல, நீங்க சாப்பிடக்கூடிய சாப்பாடுல சுபகத்து அதாவது சந்தேகத்துக்குரியது கலந்திருக்குமோ என்பதெல்லாம் என்னுடைய எண்ணம் இல்லை என்று அவங்க சொல்லிட்டாங்க. அதே போல இந்த காதியாக திரும்பும் ஆகுவதற்கு போலீஸ் அதிகாரியாக இருந்த முகமது பின் முன்தீர் அவர் மூலமாகவும் தூதுவிடப்பட்டது. அவரும் சொல்லிட்டார் முடியாது அப்படின்ட்டு. ஒரு கட்டத்தில் ஈராக்கினுடைய அமீர் அவங்க போலீஸ் அதிகாரிக்கு சொல்லி அவங்க எப்படியாவது நீங்க காதி ஆக்கணும், நீதிபதியாக ஆக்கணும் சொன்னா அவங்க மறுத்துட்டாங்க. இந்த போலீஸ் அதிகாரி வற்புறுத்தி பார்க்கிறார், முகமது பின் முன்தீர் அவங்களுடைய பெயர், அந்த போலீஸ் அதிகாரி பெயர், வற்புறுத்துகிறார் நீங்க இருக்கணும் என்று சொன்னது முடியாதுன்னு. ஒரு கோபம் வந்து ஒரு கட்டத்தில் சொன்னார், இந்த ஃபைல் ஃபைனக்க முசல், நீங்க செய்ய இல்ல அப்படின்னு சொன்னா நான் என்ன செய்ய வேண்டியிருக்கோம், உங்களுக்கு 300 கசையடி அடிப்பேன், நான் அதிகாரியா இருக்கிறேன், நீங்க காதியாக இருக்கணும், இல்லை என்றால் நான் உங்களை வேதனைப்படுத்துவேன், கசையடி அடிப்பேன், 300 கசையடி அடிப்பேன் என்று சொன்னதும் இப்ப இவங்க சொன்னாங்க கொஞ்சம் கூட அதிராம, இந்த ஃபைல் ஃபைனக்க முசல்லத்தும், நீ அப்படித்தான் செய்ய வேண்டும் நாடப்பட்டிருந்தா நீ அதை செஞ்சுதான் ஆகும், அதை பத்தி எனக்கு பரவாயில்ல. இன்ன முஅத்தப துன்யா கைரும் மின் முஅத்தபில் ஆகிரா, ஆகிரத்தினுடைய அதாபை விட துன்யாவினுடைய அதாபு ஹைரா தான் இருக்கும். அவர் அப்படியே வெக்கி போயிட்டார். சரி போயிட்டு வாங்க. செய்தனா முகமது பின் வாசியுல் அஸ்தி ரதியல்லாஹு தஆலான்ஹு அவர்களினுடைய மஜ்லிஸ் எப்போதும் அறிஞர்களாலும் இளைஞர்களாலும் நல்ல காரிகளாலும் நிறைந்து காணப்பட்டதாக அமைந்திருக்கிறது. நிறைய வரலாற்று செய்திகளை படிக்கும் பொழுது அவர்களுடைய மஜ்லிஸ் தனித்தன்மை வாய்ந்ததாக இருந்தது. திக்ர் மஜ்லிஸ்களாகவும் அது வகையில் இருந்திருக்கிறது. ஒரு கட்டத்திலே ஒரு மனிதர் ஒரு வந்தார், வந்து சொன்னார் எனக்கு வசியத்து செய்யுங்கள் என்று. சாதாரண ஒரு மனிதர், ஏழ்மையான மனிதர், எனக்கு ஏதாவது வசியத்து செய்யுங்களேன் என்று சொன்னதும் ஊசிக்க அந்த கூண மலிக்கன் பி துன்யா உள்ள ஆகிறா, இந்த உலகத்திலேயும் ஆகிரத்திலேயும் நீ அரசனாக வேண்டும் என்று நான் உனக்கு வசியத்து செய்யறேன். வந்த மனுஷன் அப்படியே திருக்கிட்டார், இது என்ன நடக்கக்கூடிய காரியமா, துன்யாலையும் ஆகிரத்திலையும் அரசனா எப்படி ஆக முடியும் அப்படின்னு கேட்கும் பொழுது கைவதாளிக்க யாபா அப்துல்லா, அது எனக்கு முடியுமா, மக்களினுடைய கையிலே இருக்கக்கூடியவைகளின் மீது நீ ஆசைப்படாது, ஒதுங்கிக் கொள், அதை விட்டு நீர் விலகிக் கொண்டால் இந்த உலகத்தில் நீர்தான் அரசர். அதே சமயத்தில் இப்படி ஒதுங்கிக் கொண்டதால் அல்லாஹு தஆலா அவன் உன்னை நிறைய சவாபுகளையும் சன்மானங்களையும் தந்து மறு உலகத்தில் உன்னை அரசராக்கிறான். ஆகவே மக்களினுடைய கைகளை இருப்பதில் இருந்து நீ என்ன செய்து விட வேண்டும், விலகிவிட வேண்டும் என்று அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். ஒரு மனிதர் வந்து அவர் ரொம்ப புகழ்ந்தார், சொன்னாங்க பெரியவங்களே ஷேக் அவர்களே, முகமது பின் வாசியுல் அஸ்தி ரதியல்லாஹு தன் அவர்களே, உங்களுடைய இபாதத்து, உங்களுடைய ஒழுக்கம், உங்களுடைய கண்ணியம், உங்களுடைய துவா எல்லாம் மேன்மையாக இருக்கிறது, பாவத்தை விட்டு நீங்கள் பரிசுத்தமானவர்களாக இருக்கிறீர்களே என்று சொன்னதும் அவர்கள் அவருடைய பணிவதில் வெளிப்படுத்து பாருங்க, பாவத்திற்கு துருவாடை இருக்கிறதுன்னு வச்சுக்கங்க, பாவம் செஞ்சா அதுக்கு ஒரு வாடை வந்துடும், துருவாடை வருகும் என்று இருக்குமே. ஆனால் அப்படி ஒரு வாடை என்னுடைய உடம்புல இருந்து வீசும், நீங்கெல்லாம் என்ன நெருங்கவே முடியாது, அவ்வளவு பாவம் என்கிட்ட இருக்கு. சீனா முகமது புல் வாசிர் அஸ்தி ரதியல்லாதன் சொல்றாங்க, ஒரு மனிதனும் தன்னை புகழ்ந்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் தன்னுடைய பாவத்தை அவர்கள் நினைத்து பார்க்கிறாங்க. உண்மையிலே பாவம் செய்யாதவங்க அவங்க, அவர்கள் பாவத்தை விட்டு வெகு தூரத்தில் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சொன்னார்கள், உண்மையிலேயே பாவத்திற்கு துர்வாடை இருக்குமே, ஆனால் அது என்னுடைய உடம்பில் இருந்து வீசும், எந்த அளவிற்கு என்றால் உங்களில் யாரும் என்னை நெருங்க முடியாது, என்னுடைய உடம்பிலே பாவத்தின் காரணத்தினால் வீசக்கூடிய வாடையின் காரணத்தினால் என்று சொல்லி காட்டினார்கள். அதோடு மாத்திரம் அல்லாமல் அவர்கள் தங்களுடைய மாணவர்களை குர்ஆன் அதிகமாக ஓதுங்கள் என்று சொல்வார்கள். நீங்கள் குர்ஆன்ல, குர்ஆன் என்பது ஒரு பெரிய தோட்டம், அதில் எந்த இடத்தில் நீங்கள் இறங்கினாலும் அது ஒரு சோலையாகத்தான் இருக்கும் என்று சொன்னார்கள். அதே மாதிரி உணவை குறைத்து சாப்பிடுங்கள். மன் கல்ல தஆமுஹு ஃபஹிம வ அஃஹம, யார் உணவை குறைத்துக் கொள்கிறாரோ அவர் சொல்வதை புரிந்து கொள்ளவும் செய்வார், அடுத்தவருக்கு அவர் தன்னுடைய சொல்லை எளிதாக விளக்கி வைக்கவும் செய்வார். அந்த மாதிரி ஆற்றல் அவர்களுக்கு ரக்க, அவருடைய கல்பும் தெளிவாகிவிடும், ரக்க அவருக்கு மென்மையும் ஏற்படும். உணவு குறைஞ்சிட்டா அவர் புரிந்து கொள்வார், புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றலும் அவருக்கு கிடைக்கும், அடுத்தவருக்கு புரிந்து கொள்ள செய்வார், அந்த அளவுக்கு விளக்கத்தை கொடுப்பார். அவருடைய வார்த்தையிலே தெளிவு இருக்கும், அவருடைய கல்விலே மிக இலகுவான தன் கனிவு இருக்கும் என்றெல்லாம் சொல்லி காட்டிவிட்டு, வைன கதர தாமி, அதிகமாக சாப்பிடுவது லதுசுகிலு ரஜுல அன் கதீரின் மிம்மா யுரீத், நிறைய காரியங்களை செய்ய அவன் என்னதெல்லாம் அதை செய்யணும் இதை செய்யணும் நினைப்பான், ஆனா செய்ய முடியாமல் அவனை சோர்வியலாக்கிவிடும், அவனை கணத்தில் ஆக்கிவிடும் என்று அவர்கள் போதனை செய்தார்கள். சசம ஒரு தடவை ஒரு கழுதையை விற்கிறதுக்காகவே வந்திருக்கிறான் ஒரு கடையில, சந்தையில வந்து ஒரு அவங்க தன்னுடைய கழுதையை விற்கிறாங்க. அப்போது ஒரு மனிதர் கேட்கிறார், அத்தர்லாஹுலி ஐயோ ஷேக், இதை நான் வாங்குவதை நீங்க புரிந்து கொள்வீங்களான்னு கேட்கிறாங்க. அப்ப இவங்க சொன்னாங்க, ஒன்னு புரிஞ்சுக்கோ, நான் இந்த கழுதை எனக்கு புரிந்து கொள்ள இல்லை, அதனால தான் நான் விற்க வந்திருக்கிறேன், அதனை புரிஞ்சுக்கணும், நீ வாங்குறது வாங்காத அது உன்னுடைய பொருத்தத்தில் உள்ளது, விருப்பத்தில் உள்ளது. இந்த கழுதையை விற்க வந்தது லவ் ரதீத்துஹூலி நஃப்ஸி மா பேது, இந்த கழுதையை நான் புரிந்து கொண்டிருந்தா நான் விற்க மாட்டேன், இது எனக்கு தேவைன்றிருந்தா நான் விற்க மாட்டேன்னு அர்த்தம், எனக்கு இப்ப தேவையில்லை, நான் விற்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டிருக்கிறது என்று அவர்கள் சொல்லி காட்டினார்கள். அவர்கள் பாவத்தை விட்டு மிகவும் தூரத்திலே இருந்தார்கள், விலகி இருந்தார்கள், நன்மையின் பால் அவர்கள் நெருங்கி இருந்தார்கள். அவர்களிடத்திலே வந்து ஒரு மனிதர் கேட்கிறார், கைஃபா அஸ்பஹத்தை அபா அப்துல்லா, எப்படி இருக்கிறீங்க என்று. அஸ்பஹத்து கரீபன் அஜலி, என்னுடைய அஜல் நெருங்கிக் கொண்டிருப்பதை நான் பெற்றுக் கொள்கிறேன். பயித நமலி, நான் நினைத்திருக்கக்கூடிய மேலெண்ணங்கள் எல்லாம், என்னுடைய ஆசைகள் எல்லாம் ரொம்ப தூரத்தில் இருக்கு என்னுடைய பாவத்தின் காரணத்தினால். செய்ய நமலி, என்னுடைய செயல்பாடுகள் எல்லாம் பாவமாக ஆகிவிட்டது என்று அவர்கள் தன்னை நினைத்து தன்னுடைய பாவத்தை நினைத்து நினைச்சாங்க, அழுகிறாங்க. உண்மையிலே பாவம் இல்லை, ஆனால் அந்த நல்லவர்களுடைய தன்மை எப்படி இருக்கிறது. சங்கியான பெருமக்களே, அவர்கள் நோய்வாய்ப்பட்டு சக்கராத்தினுடைய நிலையில இருந்தபோது மக்கள் கூட்டம் கூட்டமாக அவர்களை வந்து விசாரிக்க வருகிறது. உள்ள வர்றவங்க, போறவங்க, நிக்கிறவங்க, உட்கார்ந்து இருக்கிறவங்க என்று தாஹிலின், ஹாரிஜின், காயிமீன், காயிதின் பெரும் கூட்டமாக இருக்கிறது. அங்க இடம் இல்லை, நெருக்கடியாக இருக்கிற அவங்க படுக்கையிலே இருக்கிறாங்க. படுக்கையிலே இருந்து கொண்டு அவர்கள் சொன்னார்கள், என்ன மக்கள்லாம் இப்படி வந்து என்ன பார்க்க வர்றாங்க, என்ன ஒரு பெரிய ஆள் நினைச்சுக்கிட்டு. ஆனா அஹ்பிர்னி மாயுகுனி அன்னி ஹாவுலா, இவர்கள் எல்லாம் நாளை மறு உலகத்தில் என்னுடைய முன்னெற்றி ரோமமும் என்னுடைய பாதங்களும் பிடித்து இழுத்து நரகத்திற்கு செல்லும் பொழுது இவர்களால் தடுக்க முடியாது. திரும்பி அல்லாஹ்வின் பக்கம், வானத்தின் பக்கம் கையை உயர்த்தி அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி அஸ்தஃகிருக்க மின் குல்லி மகாமின் சூஇன் கும்துஹு, எந்த இடத்தெல்லாம் பாவத்திற்காக நான் நின்றேனோ அதையெல்லாம் நீ மன்னிப்பாயாக. ஒமின்குள்ளி மக்கதின் சூயின் கஅத்துஹு, எந்த இடத்திலெல்லாம் பாவத்திற்காக நான் அமர்ந்தேனோ அதையும் மன்னிப்பாயாக. ஒமின்குள்ளி மதுகளின் சூயின் தகல்துஹு, எந்த இடத்திலெல்லாம் பாவத்திற்காக நான் நுழைந்தேனோ அதையும் நீ மன்னிப்பாயாக. ஒமின்குள்ளி மஹரஜின் சூயின் ஹரஜுத்துஹு, எந்த இடத்திலிருந்து பாவத்திற்காக நான் வெளியானேனோ அதையும் நீ மன்னிப்பாயாக. ஒமின் குல்லி அமலின் சூயின் அமில்துஹு, எந்த காரியங்களை எல்லாம் நான் பாவ காரியமாக செய்திருக்கிறேனோ. ஒமின் குல்லி கௌலின் சூயின் குல்துஹு, எந்த பாவமான காரியத்தை நான் சொல்லி இருக்கிறேனோ, சொல்லால செய்யலாலோ அவை அனைத்தையும் அல்லாஹ்வே இன்னி அஸ்தகுபிருக்க மின் தாலிக்க குல்லிஹி ஃபக்ஃபிர்லி, அல்லாஹ்வே அனைத்தை விட்டு உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன், என்னை நீ மன்னிப்பாயாக, வாதூபுலக்க மின்ஹு ஃபதுப் அலைய, உன்னிடத்திலே அவைகளை விட்டு நான் தௌபா தேடுகிறேன், என்னுடைய தௌபாவை நீ அங்கீகரிப்பாயாக, வஉல்கி இலைக்க பிஸ்ஸலாமி கபல அன் யகூன லிஸாமா, நான் பிடிக்கப்படுவதற்கு முன்பாக என்னை நீ சலாமத்தாக ஆக்கி வைத்து விடுவாயாக என்று, அதாவது என்னுடைய ரூஹு பிரியறதுக்கு முன்னால் என்ன சலாமத்தாக்கி என்ன மன்னிச்சிரு ரஹ்மானே என்று அவர்கள் அப்படி கேட்டுக்கொண்டு இருக்கும் பொழுதே அவர்களுடைய ரூஹு இறைவன் சன்னிதானம் போய் சேர்ந்தது என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். துன்யாவினுடைய எந்த ஆசையும் இல்லாமல் இறைவனுடைய பொருத்தமே இஸ்லாத்தினுடைய கண்ணியமே உயர்ந்தது என்று கருதி வாழ்ந்த சைதுனா முஹம்மது பின் வாசிவுல் அஸ்தி ரழியல்லாஹு தஆலாஹு அவர்களுடைய வாழ்க்கை வாழ்வு நீண்ட காலமாக இருந்தாலும் அந்த காலம் முழுவதிலும் தூய்மையும் நேர்மையும் பணிவும் பக்குவமும் இரையச்சமும் நிறைந்ததாக இருப்பதை பார்க்க முடிகிறது. துவா அங்கீகரிக்கப்பட்ட பெருமக்களிலே அவர்கள் உள்ளவர்கள் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். அத்தகைய பெருமக்களினுடைய துவாக்கள் அவர்கள் மறைந்ததோடு அதுவும் மறைந்து போவதில்லை, அது காலமெல்லாம் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களுடைய துவாக்களில் அல்லாஹ் நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் இணைத்து அருள்பாலிப்பானாக. எல்லாம் அல்ல அல்லாவின் அருளையும் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.